السلام علیکم ورحمۃ اللہ وتعالی وبرکاتہ. الحمدللہ کفا والصلاۃ والسلام علی من اصطفا وعلیہ شرفا خصوصا علی الخلفاء. رب اشرح لی صدری ویسر لی امری وحلل عقدۃ من لسانی یفقہوا قولی. ربی زدنی علما وفهما وتفہیما. اما بعد، فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم والفرقان المجید، اعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم، حامیم، والکتاب المبین، انا انزلناہ فی لیلۃ مبارکۃ انا کنا منذرین فیہا یفرق کل امر حکیم صدق اللہ العلیم. قال نبینا صلی اللہ علیہ وسلم اذا کانت لیلۃ النصف من شعبان فقوموا لیلہا فصوموا نہارہا فإن اللہ ینزل فیہا الغروب والشمس الى السماء الدنیا فیقول الا من مستغفر فأغفر له على مسترزق فأرزقه على مبتل فوافيه على كذا حتى يطلع الفجر او كما قال عليه الصلاة والسلام. أنيت بخنم الله ورونك وريتاهم أن الإمرمان محمد مصطفى رسول كريم صلى الله عليه وسلم أبرخ الميدهم அன்னவர்களின் அடிச்சுவற்றை அடிபரலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, பாக்கியம் நிறைந்த ஷாபானுடைய மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பரக்கத்து பெற்ற மேராஜுடைய இரவை அமலோடு அனுப்பி இருக்கின்ற நாம் பாக்கியம் நிறைந்த பராத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியம் நிறைந்த லைலத்துல் கத்ரு நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சிறந்த மூன்று இரவுகளை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கின்றான். அதை சரியான முறையிலே அமலோடு பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் இரு உலகத்திலேயும் நமக்கு தர காத்திருக்கின்றான். ஒரு இரவை அனுப்பிவிட்ட நாம் இன்னொரு இரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பராத் இரவு, ஷாபான் பிறை 15 வந்துவிட்டால் நோன்பு வந்துவிட்டதோ என்ற ஒரு அறிகுறியும் அந்த இரவை அமலோடு அனுப்ப வேண்டும். அன்றைக்கு நாம் சுன்னத்தான நோன்பை நோர்க்க வேண்டும். அதற்கு அடுத்து ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். ரமலானுடைய வாடை இப்பொழுதே வந்துவிட்டது என்ற ஒரு முக மலர்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வானாக. அதிலே அதிகம் அதிகம் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பாக்கியமும் பகலெல்லாம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பராத் இரவனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் திருமறையிலே இப்படி சொல்கின்றான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த அருள்மறையாம் திருக்குரானை நாம் பரக்கத்து பெற்ற பராத் இரவிலே நாம் இறக்கினோம். இன்னா குன்னா முந்திரீன், நிச்சயமாக நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஃபீஹா இஃப்ரக்கு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவிலேதான் அல்லாஹு தாலா நம்முடைய விதியை ஏற்படுத்தி தருகின்றான். நல்லது எது, கெட்டது எது, யாருக்கு என்னென்ன ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த இரவிலே முடிவு செய்கின்றான் என்பதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லித் தந்திருக்கின்றது. திருக்குரான் பராத் இரவிலே இறக்கப்பட்டதா அல்லது லைலத்துல் கத்ர் இரவிலே இறக்கப்பட்டதா என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த பராத் இரவிலே இறக்கி தந்தான். அடுத்து 23 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி தந்தது லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறைவனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா ஷாபானுடைய பகுதியிலே பிறை 15 அன்றைக்கு இல சமாயி துனியா முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். இறங்கி வந்து இப்படி சொல்லுகின்றான், அல்லாஹ் மின் முஸ்தஃபிரின், யாராவது பாவ மன்னிப்பு கேட்கின்றீர்களா, ஃபஹுஃபிருல்லாஹு, அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் முஸ்தர்ஸுக்கின், யாருக்காவது இரண விஸ்தீரணம் கேட்கின்றீர்களா, ஃபஅர்ஸுக்குஹு, அந்த இரணத்தை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன். அல்லாஹ் முபத்தலின், ஏதாவது உங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றதா, ஃபவாஃபிஹி, அதை நான் அந்த சோதனையை உங்களுக்கு நான் நீக்கி தருகின்றேன். அல்லாஹ் கதா ஹத்தா எத்துல அல் ஃபஜ்ரு, எதுவரைக்கும் என்று சொன்னால், ஷாபானுடைய அந்த மஹரிப் தொழுகையில் இருந்து ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் அல்லாஹ் இப்படி கேட்க சொல்லுகின்றான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அடிப்படையை வைத்துத்தான் ஷாபானுடைய 15 அன்றைக்கு மகரிப் தொழுகைக்கு பின்பு 3 யாசீன் ஓதுகின்றோம். இந்த 3 யாசீன் ஓதித்தான் ஆக வேண்டுமா, இது தேவையற்ற ஒன்று, இது பிதுஅத்து நபியுடைய காலத்தில் இல்லாத ஒன்று, இதை ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ஒரு சிலர்கள், திருக்குரானையும் ஹதீஸையும் தெளிவாக தெரியாதவர்கள், சரியான ஷரியத்தினுடைய விளக்கம் தெரியாதவர்கள் இந்த யாசீன் தேவையில்லை, ஓத வேண்டிய அவசியம் இல்லை, ஓதக்கூடாது என்பதெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட இருக்கின்றோம், அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கின்றான் என்கிட்ட, கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் இறங்கி வருகின்றான் என்று சொன்னால், மகரிப்புடைய அந்த வக்தில் இறங்கி வருகின்றான், ஃபஜ்ருடைய வரைக்கும் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க சொல்கின்றான். என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இப்போ மகரிப் தொழுகைக்கு பின்பு மூன்று யாசின் ஓதி துவா செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சிறு உதாரணத்தின் மூலம் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பனி இஸ்ரவியலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மூன்று இளைஞர்கள் மலையின் ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான காற்றும் மழையும் ஏற்படுகின்றது. இந்த மலைக்கு ஒதுங்கி ஒரு குகைக்குள் செல்லுகின்றார்கள். குகைக்குள் சென்ற அந்த மூன்று இளைஞர்களும் உள்ளே சென்று அவர்கள் மலைக்கு ஒதுங்கி நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் கடுமையான காற்று வீசியதின் காரணமாக அவர்கள் சென்ற வழியை ஒரு பாறை வந்து அடைத்துக் கொண்டது. இவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மூன்று நபர்களும் இளைஞர்களும் மஷூரா செய்கின்றார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். நாம் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே இரு கரம் ஏந்தி துவா செய்ய வேண்டும். எதை வைத்து துவா செய்வது? நாம் செய்த ஏதாவது நல்ல காரியம், நற்காரியம் இருந்தால், செய்திருந்தோம் என்று சொன்னால், அதை வைத்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்யலாம். என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்யும் பொழுது நாம் செய்த நன்மைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவோம். சரி என்று ஆலோசனை செய்து முதல் ஒரு நபர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ், தினந்தோறும் ஆடு மேய்த்து அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து இரவு நேரத்திலே வரும் பொழுது என்னுடைய தாய்க்குத்தான் முதலிலே கொடுப்பேன், அதற்கு அடுத்து என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன். முதலிலே தாய்க்குத்தான் கொடுப்பேன், அடுத்து மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு முதலிலே மனைவிக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால், இரவு நேரத்திலே கணவன் படும் பாடு என்ன நிலை என்பது அவனுக்குத்தான் தெரியும். நான் இருக்கேன், உங்களுக்கு என்னைய கண் தெரியலையா? உங்க அம்மாவை தான் தெரியுமா? முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கணுங்க. எனக்கு கொடுத்ததற்கு பின்புதானே உங்க அம்மாவுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு நிலை. 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்கி மனைவிக்கு கொடுக்கிறோம், அம்மாவுக்கு 1,000 ரூபாய்க்கு சேலை வாங்குறோம். இதுதான் இன்னைக்கு எல்லா வீட்லையும் நடக்குது. இப்படி நடக்கல அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய்க்குத்தான் முதல் கடமை, மனைவிக்கு இரண்டாவது கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தாய்க்கு தனி தட்டுக்கள் கொடுக்கப்படுகின்றது, தனி பாய் விரிக்கை விரிக்கப்படுகின்றது, தனி ரூம் கொடுக்கப்படுகின்றது, ஓரங்கட்டப்படுகின்றார்கள் பெற்றோர்கள். இதையும் மீறி சென்றால் காப்பகத்துக்கு அனுப்பிவிடுகின்றார்கள். இன்றைய நிலை அப்படித்தான் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய துவா கபூலாகவில்லை. நான் தொழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், அஜர்த்து துவாவே கபூலாக மாட்டுக்கு. ஏன் இந்த ஓட்டம் இருக்க உள்ள தாயினுடைய மனதை வேதனைப்படுத்திவிட்டு நாம் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? தாயை மதிக்க வேண்டும். உலகத்திலே தாய்க்கு நிகர் எவரும் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து தாய்க்குத்தான் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸுகள் அதிகம் அதிகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தாயை மதிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நாம் மாறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, தாய்க்கு கொடுத்தார்கள் பாலை. ஒரு நாள் அந்த இளைஞர் சொல்லுகின்றார், நான் வரக்கூடிய நேரத்திலே என்னுடைய தாய் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். தாயினுடைய தூக்கத்தை நான் கெடுப்பதற்கு விரும்பவில்லை, அவருடைய மனம் வேதனைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய தாய் எப்பொழுது விழிப்பார்கள் அப்பொழுதுதான் பால் கொடுக்க வேண்டும் என்று நான் அந்த ஆட்டினுடைய பாலை கறந்து என்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றேன். மனைவி மக்களுக்கு நான் கொடுக்கவில்லை. தாய் எழுந்தார்கள். அவர்கள் எழுந்ததற்கு பின்பு நான் பாலை கொடுத்தேன். அதற்கு பின்புதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த செயலை நான் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்திருந்தேன் என்று சொன்னால், துவாவை ஏற்றுக்கொண்டு இந்த பாறையை கொஞ்சம் அகற்ற வேண்டும் என்று துவா செய்தார்கள். பாறை கொஞ்சம் அகன்றது, என்றாலும் வெளியே வர முடியவில்லை. அடுத்த ஒரு இளைஞர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ், ஒரு நேரத்திலே வசதி வாய்ப்பு என்னிடத்தில் அதிகம் இருந்தது, இந்த வசதியை வைத்து என்னுடைய சொந்தத்தில் உள்ள என்னுடைய சின்னமா மகளை நான் என்னுடைய ஆசையை தீர்க்க வேண்டும் என்று அவர்களை அழைத்தேன். பணத்தை காட்டி நான் அவர்களை அழைத்தேன். ஆன் அவர்கள் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு சொன்னார்கள், நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த இளைஞர் பக்கத்தில் நெருங்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னார்கள், இத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள் என்பதாக அவர்கள் சொன்ன வார்த்தையால் என்னுடைய மனம் பதப்பதைத்தது, என்னுடைய மனம் கடுமையாக ஆட்டியது ஆடியது. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு நான் அந்த தவறிலிருந்து என்னை நான் மீட்டிக் கொண்டு வந்துவிட்டேன். அந்த தவறை நான் செய்யவில்லை. அதற்கு அடுத்து இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்று விலகி இருந்தேன். நான் என்னுடைய உடம்பையும் என்னுடைய உடலையும் என்னுடைய ஆன்மாவையும் என்னுடைய ஆசைகளையும் உனக்காக அப்படி அர்ப்பணித்து விட்டேன், அடக்கிவிட்டேன் என்று சொல்லி இரு கரம் ஏந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். இந்த காரியத்தை நான் விட்டு வந்தேனே, அது நான் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு உனக்காக செய்தேன் என்று சொன்னால், உன்னை பயந்து அந்த காரியத்தை நான் விட்டு வந்தேன் என்று சொன்னால், இந்த பாறையை கொஞ்சம் அகற்ற வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு பாறையை அகற்றினான். அப்பொழுதும் வெளியே வர முடியாத ஒரு நிலை, இன்னும் கொஞ்சம் இடம் தேவைப்படுகின்றது. மூன்றாவது இளைஞர் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆட்டு மந்தையை தினந்தோறும் ஒருவர் மேய்த்து வருவார், தினந்தோறும் அவருக்கு நான் கூலி கொடுத்து விடுவேன், ஆனால் ஒரு நாள் கூலியை வாங்க மறந்து அவர் சென்று விட்டார். ஒரு நாள் கூலி என்னிடத்திலே இருந்தது, அவர் விட்டு சென்ற அந்த கூலியை வைத்து ஒரு ஆட்டை வாங்கினேன், அது குட்டியிட்டது, அதற்கு பின்பு ஒரு பெரிய மந்தையாக மாறியது. நீண்ட நாளைக்கு பின்பு அவர் வருகின்றார். நீண்ட காலத்துக்கு பின்பு என்னை சந்திக்க வரும்பொழுது ஒரு நாள் கூலியை கேட்கின்றார், இந்த ஆட்டு மந்தையை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன். என்னை கேலி செய்கின்றீர்களா? ஒரு நாள் கூலியை கேட்டால் ஆட்டு மந்தையை தருகின்றீர்களே என்று சொன்ன நேரத்திலே, இது உன்னுடைய பணத்தை வைத்துத்தான் நான் சேமித்தேன், இதுதான் இப்படியாக மாறியது என்று சொல்லி அவரிடத்திலே ஆட்டு மந்தையை ஒப்படைத்தேன். அவர் அப்படியே அழைத்து சென்று விட்டார். இந்த காரியத்தை அல்லாஹ், நான் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு உனக்காக மட்டும் செய்தேன் என்று சொன்னால், இந்த பாறையை அகற்ற வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் அந்த பாறையை அப்படி அகற்றினான். இந்த மூன்று நபர்களும் அந்த குகையில் மாட்டிக் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக, இவர்கள் செய்த துவாவை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக இளைஞர்கள் வெளியே வந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். இந்த செய்தியை கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சம்பவத்திற்கும் இந்த மூன்று யாசீன் ஓதுவதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், இவர்கள் எப்படி தான் செய்த நல்ல காரியத்தை சொல்லி இறைவனிடத்திலே துவா செய்து வெற்றி பெற்றார்களோ அதுபோன்று அல்லாவிடத்தில் அல்லாஹ் ஆரம்பத்திலே மகரிப்பிலே இறங்குகின்றான் என்று சொன்னால், ஒரு யாசின் சூறாவை மோதி அல்லாவிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று உலமாக்கள் நமக்கு அந்த செயலை செய்வதற்கு ஆணையிட்டுள்ளார்கள். அதன் பிரகாரம் எல்லா பள்ளியிலேயும் யாசின் சூறா ஓதி துவா செய்யப்படுகின்றது. அது காரணம் என்னவென்று சொன்னால், நேரடியாக அல்லாஹ் முதல் வானத்திலிருந்து இறங்கும் பொழுது வெறும் கையோடு எப்படி நாம் துவா செய்வது செய்யக்கூடாது என்பதற்காக யாசின் சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம் என்ற அடிப்படையில், அதன் காரணமாகத்தான் மகரிப் தொழுகைக்கு பின்பு பராத் இரவிலே மூன்று யாசின் ஓதி துவா செய்கின்றோம். இதுதான் காரணமே தவிர வேறு எதுவுமே அல்ல. இதை ஓதக்கூடாது என்று சொன்னால் அந்த மலையிலே மாட்டிக்கொண்டவர்கள், குகையிலே மாட்டிக்கொண்டவர்கள் அந்த துவாவை செய்யவில்லை என்று சொன்னால், நன்மையை செய்து துவாவை கேட்கவில்லை என்று சொன்னால் எப்படி அவர்கள் வெற்றி பெற முடியாதோ அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நற்காரியத்தை செய்து அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த யாசின் ஓதப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடை முற்றுகையிட்ட நேரத்திலே பகைவர்கள் எல்லாம் முற்றுகையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் வீட்டிலே இருக்கின்றார்கள். இப்பொழுது வெளியே வருகின்றார்கள். வரும் பொழுது வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன் யாசின் சூராவினுடைய ஒரு ஆயத்தை ஓதுகின்றார்கள். ஓதி ஒரு மண்ணை எடுத்து கையிலே எடுத்து வீசி தூவியவர்களாக வெளியே செல்லுகின்றார்கள். சென்ற நேரத்தில் பகைவர்கள் அங்கே எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா எதிரிகளுடைய கண்ணை மறைத்து விட்டான். யாசின் சூரா ஓதி சென்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அதுபோன்று ஒரு மனிதன் காலையில் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு யார் யாசின் சூராவை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு அன்று இரவு முழுவதும் அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பை பெற்ற மனிதராக அவர் ஆகிவிடுகின்றார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த யாசின் சூராவினுடைய சிறப்பை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உங்களில் யாராவது மரணமாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது இந்த யாசின் சூராவை நீங்கள் ஓத வேண்டும் என்று நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். ஒரு மனிதர் சக்கராத்தால் மரணத்தினுடைய விளிம்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவரின் மீது யாசின் சூராவை ஓதி ஊத வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இந்த யாசின் சூரா என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றது, மிகப்பெரிய வெற்றியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த யாசின் சூரா, கல்புல் குரான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூரா குரானிலே இருக்கின்றது என்று சொன்னால் இந்த குரானுடைய இதயமே யாசின் சூரா என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நீங்கள் நற்காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். அப்படி யார் ஆரம்பிக்கவில்லையோ அந்த காரியம் வெற்றி பெறாது என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். இதை வைத்துத்தான் இன்றைக்கு பல செய்திகள், பல விஷயங்களுக்கு, பல நற்காரியங்களுக்கு யாசின் சூராக்கள் ஓதப்படுகின்றது என்று சொன்னால், இந்த யாசின் சூராவை குரானிலே இல்லாததை போன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மஸ்ஜிதிலே நடந்த நிகழ்ச்சி, ஃபஜ்ருடைய தொழுகை, யாசின் சூரா ஓதப்படுகின்றது. இமாம் அவர்கள் யாசின் சூராவை ஓதி தொழுகை நடத்துகின்றார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்பு பெரிய பிரச்சனை, குரான் யாசின் சூராவை தொழுகையில் எப்படி ஓதலாம், அது மௌத்தா போன வீட்டில் தானே ஓதணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவரை உட்கார வச்சு யாசின் சூராவும் குரானில் உள்ள ஒன்றுதான் என்று சொல்லி விளக்கம் சொன்னதற்கு பின்புதான் அவருக்கே குரானில் யாசின் சூரா இருக்குங்கிறது அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, யாசின் சூரா என்பது மௌத்தா போன வீட்டில் மட்டும்தான் ஓகணும் அப்படிங்கிற ஒரு நிறைய நம்ம சமுதாயத்தில் கொண்டு வந்துட்டோம். நல்ல காரியங்களுக்கு ஓருவதே கிடையாது. ஒரு வீடு, புதிய வீடு, அன்னைக்கு அந்த வீட்டுக்கு உள்ள போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு யாசின் சூரா ஓதிட்டு போங்க. ஒரு கடையை திறக்கிறோம், காலையில் கடையை திறக்கும் போது உட்கார்ந்து ஒரு யாசின் சூரா ஓதுங்க. ஊதுபத்தி கொளுத்துறது சிறுக்குன்ட்டாங்க, அதை சொல்ல வரலன்னா. ஊதுபத்தி என்பது ஒரு வாசனை திரவி. சிலருடைய கடைக்கு பக்கத்தில், வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சாக்கரை இருக்கலாம், காவா இருக்கலாம், இது வீசுதுன்னு சொல்லி ஊதுபத்திகள் கொளுத்தலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஊதுபத்தி எந்த வீட்டில் கொளுத்தப்படுகின்றதோ அந்த வீட்டில் சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்ன காரியம் இது, எங்க போயிருச்சு பாருங்க. இன்னைக்கு ஊதுபத்தி கொளுத்துவதற்கு பயப்படுறாங்க சில வீட்டில், நிறைய வீட்டில் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில ஸ்கூல்ல அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்க ஊதுவ. ஒரு பையன் கேட்கிறான், ஏழை கிழமை ஒரு யாசின் சூரா ஓதலாம் மகரிப் தொழுகைக்கு பின்புன்னு சொல்லி வீட்டில் ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு யாசின் சூரா ஓதிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் கேட்கிறான், அம்மா ஊதுபத்தி ஓதிருக்கீங்களா, சாமி கும்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப ஊதுபத்தி கொளுத்தணும் அப்படின்னு சொன்னா சாமி கும்பிடுவதுதான் அர்த்தம் என்று அந்த பையனுக்கு ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த பையன் அதை எடுத்து வந்து வீட்டில் சொல்றோம். அதனால நிறைய நாம் உஷாராக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களை படிக்க வைப்பதும் ஓத வைப்பதும் சரிதான், இரண்டு கல்வி வேண்டும் என்பதும் சரிதான். சுன்னத்து ஜமாத்துடைய அகீதாவோடு, அந்த அகீதாவுக்குள் உள்ள ஸ்கூலை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஈமான் பறிபோக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். வாசனை திரவியும் சல்லல்லாஹு அவர்கள் அத்தரை ரொம்ப நேசிச்சாங்க. ரசூல் சல்லல்லாஹு அவர்களுக்கு விருப்பமானது மூன்று. ஒன்று தலவாணி, தலையென. இன்னொன்று பால். இன்னொன்று வாசனை திரவியம். இந்த மூணையும் ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க. அதனால்தான் தலவாணி, பால், இந்த அத்தர் யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வேண்டாம் என்று சொல்லுகின்றார்களோ நீங்க சுன்னத்துக்கு மாற்றமா நடக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை யார் கொடுத்தாலும் வாங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். மறக்க கூடாது என்ற விளக்கத்தையும் சொல்லுவார்கள். ஆக வாசனை திரவியம் என்பது அத்தர் மாதிரி எதெல்லாம் வாசனை வருதோ அதெல்லாம் வாசனைக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, ஊதுபத்தி கொளுத்துவது சிறுக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் வீட்டிலேயோ முஸ்லிம்கள் கடையிலேயோ ஊதுபத்தி கொளுத்தவும் கூடாது, விற்கவும் கூடாது என்ற நிலை ஏற்பட்டுவிடும். இன்னும் பத்துவா வரல. அப்படி பத்துவா கொடுத்தாங்க தாய் மதரசா, பாக்கியாத்து சாலிஹாத், இது போன்ற மதரசாக்கள் கூத்தாநல்லூர்ல இருக்குது, லால்பேட்டையில் இருக்குது. இந்த மதரசாக்கள் வந்து ஊதுபத்தி கொளுத்துவது சிறுக்கு என்று சொன்னால் நம்ம தாராளமா அதை செய்யாம இருப்போம். அந்த மதரசாக்கள் பத்துவா கொடுக்காத வரைக்கும் செய்வோம் என்ற நிலையில்தான் நாம் இருப்போம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நல்ல ஒரு நிறைந்த அமல் செய்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். அதை நாம் நழுவ விட்டுவிடக்கூடாது. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மகரிப்புக்கு பின்னேறம் இன்ஷா அல்லாஹ் புதன் இரவு, செவ்வாய்க்கிழமை புதன் இரவு, பராத் இரவு, அன்றைக்கு என்ன அமல்கள் என்பதை இந்த நிர்வாகத்தினர்களும் இமாம் அவர்களும் இங்கே முடிவு செய்வார்கள். இன்ஷா அல்லாஹ் வருடந்தோறும் எப்படியெல்லாம் இங்கே அமல் நடக்கின்றதோ அதுபோன்ற அமலும் இந்த ஆண்டும் நடைபெறும். அதிலே கலந்து கொண்டு யாசின் சூராவை உட்கார்ந்து பள்ளிவாசல் இப்படி ஜும்மாவுக்கு எப்படி நிறைந்திருக்கின்றதோ அது ஒன்று பராத் அன்னைக்கும் இந்த பள்ளியை நாங்கள் நிறைத்து காட்டுவோம், அமல் செய்வோம், நோன்பு வைப்போம், ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம் என்ற நல்ல எண்ணத்தோடு அமல் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். தொடர்ந்து ஜும்மாவுக்கு வர முடியவில்லை. பள்ளிவாசலில் ஓரளவு நிறைந்து இங்கே காணப்படுகின்றது. அதாவது பயான் செஞ்சு முடியும் போதுதான் சில பள்ளிகள் வருவாங்க. இந்த பள்ளிகள் பரவாயில்ல, பள்ளிவாசல் ஓரளவு நிறைந்து இருப்பதை போன்ற ஒரு பார்வை நேரத்தில் இருந்தது. அல்ஹம்துலில்லா இதுபோன்று இன்னும் அதிகம் நீங்கள் வர வேண்டும். பயான் ஆரம்பத்திலேயே செய்யும் பொழுது அதிகமான மக்கள் பள்ளிவாசலை நிறைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒட்டகம் கொடுத்த சதக்கா கொடுத்த தர்மம் கொடுத்த நன்மையை நாம் பெற்று விடுவோம் இன்ஷால்லா. இனி வரக்கூடிய ஜும்மாக்களிலே நீங்கள் அதிகம் உள் பள்ளிவாசலை நிறைப்பீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு துவா செய்கின்றேன். அதேபோன்று சில வாரங்கள் ஜும்மாவிலே இதுபோன்று பயான் செய்வதற்கு எனக்கு அனுமதி தந்த இந்த மஸ்ஜிதுடைய இமாம் அவர்களுக்கும் என்னை கண்ணியப்படுத்திய இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹ் இந்த மஹல்லாவையும் மஹல்லாவில் வாழக்கூடிய ஜமாத்தார்கள் இந்த இமாம் அவர்கள் மதியின் அதேபோன்று மஸ்ஜிதுடைய கமிட்டி மெம்பர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் அதேபோன்று அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாக்கியம் நிறைந்த மக்களாக ஆக்கி தர வேண்டும் என்று துவா செய்வதோடு எனக்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே துவா செய்து விடைபெறுகின்றேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதவங்க தொழுதுக்கும்